The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 13, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on October 19th, 1975, in Durban, South Africa.
Pinvarum, Bhagavad Gita Unmayuravil, Nangavada Adhyayam, Padimundravada Slokatirkana, Upanyasam Valangiyavar, Devatiru, சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1975 வருடம் அக்டோபர் 19 தேதி தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச ரஸ்ஸா கர்த்தாரம் அபி இமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வயம். This is a verse from Bhagavad Gita, 4th chapter, text number 13.
இந்த ஸ்லோகம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம்.
கிருஷ்ணா, the whole Bhagavad Gita is Bhagavat. Means the Supreme Personality of God. Gita spoken or sung. Gita means spoken by the Supreme Personality of God, Bhagavad Gita.
Matta Bhagavad Gita yon, Bhagavata. Abdina Paramapurusha Bhagavan. கீதா அப்படின்னா பேசப்பட்ட அல்லது பாடப்பட்ட பரமபுருஷ பகவானால் பாடப்பட்டது பகவத்கீதை.
Just like we speak, similarly God also speaks.
நம்ம பேசுறது போலவே கடவுளும் பேசுறார்.
We hear, God also hear.
நம்ம கேட்கிறோம், கடவுளும் கேட்கிறார்.
We eat, God also eats.
நம்ம சாப்பிடுறோம், கடவுளும் சாப்பிடுறார்.
Everything as we do, Lord Krishna or the Supreme Personality of God, he also does.
எல்லாமே நம்ம செய்யறது போலவே பகவான் கிருஷ்ணர் அல்லது முழுமுதற் கடவுள் அவரும் செய்யறார்.
The difference is that he does unlimitedly. We do limited.
வித்தியாசம் என்னன்னா அவர் செய்யறதெல்லாம் எல்லையற்றதா இருக்கு, நம்ம எல்லைக்கு உட்பட்டு செய்யறோம்.
The functions are the same, but his functions, his activities are unlimited and our functions are limited.
செயல்கள் எல்லாம் ஒன்றேதான், ஆனால் அவருடைய செயல்கள் அவருடைய நடவடிக்கைகள் அளவற்றது, நம்முடைய செயல்கள் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டது.
Why so? No, because we are part and parcel of God. மமை வாங்ச ஜீவபூத ஜீவலோக்கு சனாதன.
ஏன் அப்படி இருக்கு? இப்போ நம்ம பகவானுடைய ஒரு அம்சம், மமை வாம்சோ ஜீவபூத ஜீவலோகே சனாதனா.
We are part and parcel of God.
நாம் கடவுளோட அம்சம்.
The example is just like this finger is a part and parcel of my body. The strength of the finger is not as big as the whole body strength.
இந்த விரலானது இந்த உடலோட ஒரு அம்சம். இப்போ இந்த விரலோட பலமானது இந்த மொத்த உடலோட பலத்த அளவுக்கு அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததல்ல.
இதை
மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம்.
தி பாடிலி ஸ்ட்ரென்த் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்.
இந்த உடல் பலம் அப்படின்றது இந்த விரல் பலத்திலிருந்து வேறுபட்டதா இருக்கு.
finger is also part and part, part and parcel of the body. If I say, if you ask what is this, if I say it is my body, so there is no mistake, it is part of the body.
இந்த விரலும் கூட இந்த உடலோட ஒரு அம்சம் தான். இப்போ இது என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இது என்னோட உடல் நான் சொன்னேன்னா அதில் தவறு எதுவும் கிடையாது, இது உடலோட அம்சம்தான்.
பட் இட் இஸ் நாட் தி ஹோல் பாடி, தி ஹோல் பாடி இஸ் டிஃபரண்ட்.
ஆனால் இது மொத்த உடல் அல்ல, மொத்த உடல் வேறுபட்டது.
தேர்ஃபோர் காட் அண்ட் தி லிவிங் என்டிட்டி they are the same quality but quantity different.
அதனால தான் கடவுளும் உயிர்வாளிகளும் குணத்தால ஒன்று, ஆனா அளவுல வேறுபட்டிருக்கு.
In the Vedas the description is there about God and ourselves. Nitya nityanam சீதனாம் சீதனானாம் ஏகா ஜா புனாம் விததாதி காமான். What is God? God means He is the chief nitya. Chief nitya means eternal.
வேதங்கள்ல கடவுளை பற்றியும் நம்மை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கு. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கடவுள்ன்றது என்ன? கடவுள் அப்படின்னா அவர் முதன்மையானவர். நித்யா அப்படின்னா நித்தியமானது.
நித்யானாம் தேர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அன்லிமிட்டெட் நித்யானாம். திஸ் இஸ் புளுரல் நம்பர்.
நித்யானாம் எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான நித்யானாம் இருக்கு. நித்யானாம் அப்படின்றது ஒரு பன்மை.
That we are living entity, we are also nitya.
அது உயிர்வாளிகளான நம்ம, நம்மளும் நித்ய.
We are also eternal and God is also eternal. But He is the chief eternal.
நம்மளும் நித்தியமானவர், கடவுளும் நித்தியமானவர், ஆனால் அவர் முதன்மையான நித்தியமானவர்.
நித்யா நித்யானாம் சேத்தனா சேத்தனானாம் He is also living entity. We are also living entities. But he is the chief living entity.
நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் அவரும் உயிர்வாளி, நம்மளும் உயிர்வாளிகள், ஆனால் அவர் முதன்மையான உயிர்வாளி.
What is the difference between the chief and ourselves?
முதன்மையானவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
The difference is ஏகோ பகுனாம் விததாதி காமான். There are two chiefs, two eternal. One is two eternal and two chetana means living being, two living quality.
வித்தியாசம் என்னன்னா ஏகோ பகுனா யோ விததாதி காமான். ரெண்டு நித்தியமானவர்கள், ரெண்டு சேத்தனங்கள். சேத்தனா அப்படின்னா உயிர்வாளிகள்.
தி சிங்குலர் நம்பர் இஸ் மெயின்டெய்னிங் தி புளுரல்.
அந்த ஒருமையில் இருக்கிறவர் பன்மையில் இருக்கக்கூடியவர்களை பராமரிக்கிறார்.
ஏகோ பகுனா வி லிவிங் என்டிட்டிஸ் வி ஆர் புளுரல் நம்பர் மெயினிங் ஜீவ பாக சபிக்ஞம் அனந்தாய கல்பத்து ஜீவ
ஏகோ பகுனாம். நம்ம உயிர்வாளிகள், நம்ம பன்மையில் இருக்கோம் பல பேர். ஜீவபாக சவிஞ்ஞாய ச அனந்தாய கல்பத்தை.
ஜஸ்ட் லைக் தி சன் அண்ட் தி சன் சன்
சூரியனையும் சூரிய ஒளியையும் போல.
வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? தி டிஃபரன்ஸ் இஸ் யூ சீ தி சன் க்ளோ. That is also number one. And what is the sun sign? The sun sign is a combination of very, very small atomic bright particles. The sun sign. மாலிகூல்ஸ்.
வித்தியாசம் என்ன? இப்போ நீங்கள் சூரிய அண்டத்தை பார்க்குறீங்க, அது ஒருமையில் இருக்கு. சூரிய ஒளின்றது என்ன? சூரிய ஒளியானது மிக 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 சிறிய அணுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய மூலக்கூறுகளால், சூரிய கதிர்களால் ஆனது.
இன் தி சயின்ஸ் தே ஆர் கால்ட் மாலிகூல்.
விஞ்ஞானத்தில் அதை மூலக்கூறுகள்னு சொல்கிறாங்க.
பட் தேர் ஆர் மெனி மில்லியன்ஸ் ஸ்மால் அட்டாமிக் பார்ட்ஸ் கம்பைன் டுகெதர் தட் அப்பியர்ஸ் டு பி சன் சயின்ஸ்.
ஆனால் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த மூலக்கூறுகள் சேர்ந்தது தான் அந்த சூரிய ஒளி.
ஸோ ஈகா தி சன் இஸ் ஒன், பட் தி சன்ஷைன் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மெனி ஸ்மால் அட்டாமிக் பார்ட்டிகல்.
அதனால் ஏகா சூரியன் ஒன்று, ஆனால் சூரிய ஒளியானது பல எண்ணிலடங்காத அந்த சின்ன சின்ன அணு மூலக்கூறுகள் நிரம்பியது.
சிமிலர்லி God is one and we part and parcel of God. We are many.
அதே மாதிரி கடவுள் ஒருவர், நம்ம கடவுளோட அம்சம், நம்ம பல பேர்.
Try to understand this. This is authoritative statement.
இதை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. இது அதிகாரப்பூர்வமான ஒரு கூற்று.
ஸோ குவாலிட்டி தி சன் அண்ட் தி ஸ்மால் அட்டாமிக் மாலிகூல் பார்ட்டிகுல் போத் ஆஃப் தேம் ஆர் பிரைட் ஷைனிங்.
குணம்னு எடுத்துட்டோம்னா சூரியனும் சரி, இந்த சின்ன சின்ன அணு மூலக்கூறுகளால் ஆனதும் சரி, ரெண்டுமே பிரகாசமாக ஒளி வீசக்கூடியது.
But the sun as it is and the small particle, they are not equal.
ஆனால் சூரியனும் அந்த சின்ன அணுக்கூறுகளும் ஒன்றாக முடியாது.
Equal in quality, not in quantity.
குணத்தில் ஒன்று, ஆனால் அளவில் ஒன்று அல்ல.
This is perfect understanding of philosophy. This is called achinta bhidabhi tattva.
இதுதான் தத்துவத்தை பக்குவமாக புரிந்து கொள்வது. இது அச்சிந்த பேத பேத தத்துவம்னு அழைக்கப்படுது.
Inconceivably one and different simultaneous.
நினைத்தற்கரிய ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருப்பது.
We are one with God in quality, but we are different in quantity. This is understanding.
குணத்தால நம்ம கடவுளோட ஒன்று, அளவில் நம்ம வேறுபட்டிருக்கோம். இதுதான் சரியான புரிதல்.
Because we are particle of God, we have got all the qualities.
ஏன்னா கடவுளோட அணுக்கள் அப்படின்றதால நமக்கும் எல்லா குணங்களும் இருக்கு.
Not all the qualities. They have calculated big big saintly person. We have got 78% of the qualities of God in very minute quantity.
எல்லா குணங்களும் சொல்ல முடியாது. மிக பெரிய பெரிய சாதுக்கள் எல்லாம் இதை கணக்கிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்றாங்க, நம்ம 78% கடவுளோட குணங்களை மிக மிக சிறிய அளவில் கொண்டிருக்கோம்.
Say God is 10%, 100. So we are, when we are perfect, means without any material contamination, then we possess, we have already, it is now covered.
கடவுள் 100%னா இப்போ நம்ம எப்போ பக்குவமாக இருக்கோமோ அப்படின்னா, எந்த பௌதிக களங்கமும் இல்லாமல் நம்ம, அதாவது ஏற்கனவே நமக்கு அதெல்லாம் இருக்கு, ஆனால் இப்போ அது மூடப்பட்டிருக்கு.
அஹம் பிரம்மாஸ்மி, I am Brahma, that's a fact. But it is now covered. When it is covered, it is called Jiva. Jiva Bhuta.
Aham Brahma Asmi, Naan Brahman. அது உண்மைதான். ஆனால் இப்போ அது மூடப்பட்டிருக்கு. அது மூடப்பட்டிருக்கும் போது ஜீவான்னு அழைக்கப்படுது. ஜீவ பூத்த.
When it is cleansed, then it is called Brahma Bhuta.
எப்போ அதிலிருந்து தூய்மை அடைந்துடுதோ அப்போ அது பிரம்மபூத்தன் அழைக்கப்படுது. பிரம்மா பிரம்மபூத்தன்றது பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு.
பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சூச்சதி ந காங்கதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத பக்தி லபதி பராம். நாவ் ஜீவபூதம். ஜீவபூதம் மீன்ஸ் we are the same eternal living entities, pure, but somehow or other we have come in contact with this material nature.
நாம இப்போ ஜீவபூதா. ஜீவபூதா அப்படின்னா அதே நித்தியமான உயிர்வாளிகள், தூய்மையானவர்கள். ஆனா எப்படியோ இப்ப இந்த ஜட இயற்கையினுடைய தொடர்புல வந்திருக்கோம்.
This is called Brahma Bhuta. We are now covered by the material energy.
இதற்கு பெயரு பிரம்ம பூதா. இப்ப நாம ஜட சக்தியால மூடப்பட்டிருக்கோம்.
Just like we are covered now by the Saturn core differently, that if we open our Saturn core, we are human being. Similarly, we are part and parcel of God.
நம்ம எல்லாரும் இப்போ சட்டை மற்றும் கோட்டால வெவ்வேறு விதமா மூடப்பட்டிருக்கிற மாதிரி, நம்ம சட்டை கோட்டை விளக்கணும்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள். அதே மாதிரி நம்ம கடவுளோட அம்சம்.
Now we are covered by this material body, subtle and gross.
ஸ்தூல மற்றும் சூட்சம ஜட சரீரங்களால இப்ப நம்ம மூடப்பட்டிருக்கோம்.
Subtle material body is mind, intelligence and ego, and gross material body means five elements: earth, water, air, fire, ether.
சூட்சம ஜட சரீரம் அப்படின்னா மனோ புத்தி அகங்காரத்தாலானது. ஸ்தூல சரீரம் அப்படின்னா பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனால இதுதான் நம்முடைய நிலை.
So all we living entities, those who are within this material world, there are so many.
இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள், நிறைய உயிர்வாளிகள் இருக்காங்க.
Just like you can see so many planets, in each and every planet and stars there are living entities. Sarvaga.
நீங்க எத்தனையோ அண்டங்களை பார்க்குறீங்க, ஒவ்வொரு அண்டங்கள்லையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் உயிர்வாளிகள் இருக்கதான் செய்யறாங்க. சர்வக.
Don't think that only God has favored this planet full with living entities and others are simply empty show bottle.
பகவான் அனுகிரகம் பண்ணி இந்த அண்டத்துல மட்டும் உயிர்வாளிகளை நிரப்பி வச்சிருக்கார், மற்ற அண்டங்கள் எல்லாம் காலியா இருக்கு, வெறும் ஷோ பாட்டிலா இருக்குன்னு நினைக்காதீங்க.
That is not the fact. They do not know it. They have no perfect knowledge.
அது உண்மை இல்லை. அவர்களுக்கு அது தெரியாது. அவர்கள்ட்ட பக்குவமான அறிவு கிடையாது.
They say the only this earth planet is full of living entities. No.
இந்த பூமியில மட்டும்தான் உயிர்வாளிகள் நிரம்பி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அல்ல.
Everywhere. That description we'll get from Srimad Bhagavatam.
எல்லா இடத்துலையும் உயிர்வாளிகள் இருக்காங்கன்றதுக்கான விளக்கம் ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டத்தில் இருக்கு.
Living description of all the planets and what kind of living entities are there. So some of them are described in this Bhagavad Gita.
எல்லா அண்டங்கள்லையும் என்ன மாதிரியான உயிர்வாளிகள்லாம் இருக்காங்கன்ற ரொம்ப விவரமான விளக்கங்கள் இருக்கு. அவைகளில் சில விளக்கங்கள் பகவத்கீதையிலையும் இருக்கு.
பகவத்கீதா இஸ் தி பர்ஃபெக்ட் நாலேஜ்.
பகவத்கீதை ஒரு பக்குவமான அறிவு.
வி ஆர் நவ் மெட்டீரியலி கண்டமினேட்டட். சோ யூ கேன் சே வாட் இஸ் தி ராங், if you are materially contaminated, what is wrong? That is our lack of knowledge.
நம்ம இப்போ பௌதிகமா கலங்கப்பட்ட போயிருக்கோம். அதை நீங்களே பார்க்கலாம் என்ன அதில் தவறு இருக்கு அப்படின்றது. நீங்கள் பௌதிகமாக கலங்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன தவறு? அதுதான் அறிவு பற்றாக்குறை.
We cannot understand what is the wrong. The wrong thing we take as pleasing. This is the disease.
தப்பு என்ன அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தப்பான விஷயத்தை நமக்கு இன்பமானதா நாம எடுத்துக்கிறோம், அதுதான் வியாதியே.
First of all, we must know whether we are happy in this material world. But we have no intelligence. Mura. We have been described as mura.
முதல்ல இந்த பௌதிக உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமான்றதே நமக்கு தெரியல. ஆனா நமக்கு அதுக்கு புத்தி கிடையாது. மூடா, நம்மளை மூடர்கள்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கு.
Just like there are three kinds of miserable condition. Always. This boy is fanning me. Why? There is little miserable condition here. We are feeling too hot.
உதாரணத்துக்கு எப்பவுமே மூவகையான துக்ககரமான சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ இந்த சிறுவன் எனக்கு விசிறி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. நம்ம இங்கே அதிக வெப்பமாக உணர்றோம்.
ஸோ அகெய்ன் இஃப் யூ கோ அவுட் சைட் யூ மே ஃபீல் டு கோல்ட். ஸோ ஐதர் இன்சைட் ஆர் அவுட் சைட் யூ ஆர் இன் மிசரபிள் கண்டிஷன். திஸ் இஸ் கால் அத்தியாத்மிக்.
மறுபடியும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப குளிராக கூட தோணலாம். அதனால் நீங்கள் உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ நீங்கள் துக்ககரமான நிலையில் தான் இருக்கீங்க. அதுக்கு பேர் தான் அத்தியாத்மிகம்.
தென் ஆதி பௌத்திக், ஜஸ்ட் லைக் வி ட்ரைட் டு ஸ்டாப் தி சைல்டு டிஸ்டர்பிங். ஸோ தி சைல்டு இஸ் அனதர் லிவிங் என்டிட்டி. ஐ ஆம் லைக் அனதர் லிவிங் என்டிட்டி பட் ஷி இஸ் காசிங் சம் டிஸ்டர்பன்ஸ்.
அடுத்து அது பௌத்திகா. இப்போ இந்த குழந்தை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது, அதை நிறுத்தணும். அந்த குழந்தை ஒரு உயிர்வாளி, நான் வேறொரு உயிர்வாளி. அந்த குழந்தை கொஞ்சம் தொந்தரவு செய்தது.
நாட் தி சைல்ட், தேர் ஆர் அதர் லிவிங் என்டிட்டிஸ் இன் யுவர் கண்ட்ரி. அப்கோர்ஸ் இட் இஸ் வெரி லெஸ் இன் அவர் இந்தியா. இட் இஸ் வெரி ப்ராமினன்ட் மாஸ்கிட்டோஸ், ஃபிளைஸ், பக்ஸ்.
குழந்தை இல்லைன்னா வேற எத்தனையோ உயிர்வாளிகள். இப்போ உங்கள் நாட்டில் உறுதியாக இங்கே ரொம்ப கம்மி. இந்தியாவில் ரொம்ப கொசு, ஈ, பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். அவைகள்லாம் தொந்தரவு கொடுக்கும்.
Or some enemy, or some other animal attacks you. This is called adhibhautik. Adhyatik, adhibhautik, then adhidaivik.
அல்லது வேறு சில எதிரிகள் அல்லது மிருகங்கள் உங்களை தாக்கலாம். இதுக்கு பேர் அதி பௌத்திகா. அதி ஆத்மிகா, அதி பௌத்திகா, அடுத்து அதி தெய்வீகா.
அதி தெய்வீக மீன் ஆல் ஆஃப் சர்டன் தேர் இஸ் எர்த்குவேக் ஆர் ஃபேமின் ஆர் டூ மச் ரெயின் ஆர் நோ ரெயின். தெய்வீக் மீன் இட் இஸ் வி ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் இட்.
அதி தெய்வீகா அப்படின்னா திடீர்னு நிலநடுக்கம் வர்றது, வறட்சி ஏற்படுறது, அதிகமாக மழை பெய்யறது அல்லது மழையே இல்லாமல் போகிறது. தெய்வீகம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை.
தே ஆர் ஆல் சோ மெனி. தீஸ் ஆர் தி பிக் ஹெடிங் ஆஃப் மிசரபிள் கண்டிஷன். அத்தியாத்திக், அதி பௌத்திக், அதி தெய்வீக். அண்ட் தே ஆர் ஆல் மெனி மெனி அதர் கேட்டகாரிஸ்.
இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இவைகள்லாம் ரொம்ப அதிகமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். அத்தியாத்மிகா, அதி பௌதிகா, அதி தெய்வீகா. ஆனால் இன்னும் நிறைய பல பல வகைகள் இருக்கு இந்த மாதிரி.
அண்ட் அல்டிமேட்லி as Krishna points out, janma mrityu jarabhyadhi dukkha dushanu darshanam. You may have solved all other problems, very good. But what about your birth, death, disease and old age?
இறுதியில் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் வேணால் தீர்த்தரலாம், ரொம்ப நல்லது தான். ஆனால் பிறப்பு இறப்பு முதுமை வயோதிகம் இதை என்ன பண்றது?
These are the intelligent questions. We have to answer. We have to make solution. Then you say that this material world is very nice.
இவைகள் தான் புத்திசாலித்தனமான கேள்விகள். நம்ம பதில் சொல்லணும், நம்ம தீர்வு காணணும், அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகம் ரொம்ப அருமையானதுன்னு நீங்க சொல்லுங்க.
But if you are always faced with so many problems, and still you say that material world is very nice, so what you want?
Ana eppozhudhume indha mari pala prachanaigalai sandhichittu irundhum indha bhaudhika ulagam romba arumiyanadhu nee solranna, appo nee yaaru?
Police.
Muttal.
You do not know what is the meaning of pleasure.
Inbam endra vaarthaikku artham theriyadhavani.
Anandamaya abhyasat. God is anandamaya. Always full of pleasure.
Anandamaya abhyasat. Kadavul anandamaya manavar. Eppozhudhum ananda nirambiyavar.
We see Krishna's picture. They see so many pictures. Anandamaya. He is sitting down on a small rock and enjoying the association of the small animals.
Neenga Krishnaroda padatha paakalam, neenga paarenga nariya padangal irukku, avar aanandamayama irukkar, avar andha oru paaramaiyila amarndirukkar, andha chinna mirugangaloda sangatha anubavichirukkar.
They are also coming to Krishna simply by touching him. They are feeling blissfulness.
அவைகளும் கூட கிருஷ்ணர் இடத்துல வராங்க, வெறுமனே கிருஷ்ணரை தொடர்றதாலேயே ஆனந்தமயமா உணர்றாங்க.
And Krishna also embracing, yes, come on. So this is ஆனந்தமா.
கிருஷ்ணரும் கூட கட்டி அணைக்கிறார், ஆமா வாங்க அப்படின்னு. இதுதான் ஆனந்தமயம்.
Both of them are enjoying.
இருவருமே அனுபவிக்கிறாங்க.
Krishna as a child in the lap of Mother Yashoda, enjoying. Then Krishna as a friend of Radharani is enjoying.
Krishna anna Yashoda madila oru kulandaya anubhavikkirar. Adutha Krishna Radharani oda kadalana anubhavikkirar.
So you will find always Krishna enjoying. This is Vrindavan.
அதனால எப்பவுமே கிருஷ்ணர் அனுபவிக்கிறத நீங்க பார்க்கலாம், அதுதான் விருந்தாவனம்.
So we are part and parcel of God, Krishna. So we also must be feeling enjoy.
அப்படின்னா நம்ம பகவான் கிருஷ்ணரோட அம்சம், அப்படின்னா நம்மளும் அந்த இன்பத்தை உணரணுமே.
Why we are so much distressed? Adhyati, adhibhauti, adhidhuivi. This question should arise.
ஏன் நம்ம இவ்வளவு துன்பத்தில் இருக்கோம்? அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்விகா, இந்த கேள்வி எழணும்.
If this question does not arise, then we are as good as cats and dogs.
இந்த கேள்வி எழல அப்படின்னா அப்போ நம்ம நாய்களையும் பூனைகளையும் போலதான்.
The cats and dogs never inquire.
நாய்களும் பூனைகளும் எப்பவும் கேள்விகள் கேட்காது.
Cat will never inquire that why I am starving, why I am dying, why everybody chases me, I have to go out.
ஒரு பூனை ஏன் நான் பட்டினியில் இருக்கேன், ஏன் என்ன எல்லாரும் துரத்துறாங்க, ஏன் நான் இறந்து போறேன் அப்படின்ற கேள்வியை கேட்காது.
The dog also.
நாயும் கூட அப்படிதான்.
So, If in the human form of life we remain blind, without seeing the problems of life, and still we say we are very much joyful, enjoying life, where is your enjoyment?
இந்த மனித வாழ்க்கையிலே நம்ம குருடர்களாக இருந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதா, வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா நினைக்கிறோம். எங்கே உங்களுடைய இன்பம்?
There is no enjoyment.
இங்கே இன்பமே கிடையாது.
We are foolishly thinking that enjoying life. That enjoyment life means a little sex enjoyment. That's all.
முட்டாள்தனமா நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அனுபவிக்கிற வாழ்க்கைன்னா கொஞ்சம் பாலுறவு இன்பம்,
அவ்வளவுதான்.
அதுவும் கூட மிக அருவறுப்பானது. என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம், ரொம்ப அருவறுப்பான இன்பம் அது.
We don't want to discuss it.
அத பற்றி விவாதிக்கிறதுக்கு நாம விரும்பல.
But the effect of sense enjoyment is suffering.
ஆனா புலன் இன்பத்தோட விளைவு துன்பம்.
திப்பந்த நீஹ கிருபணா பகு துக்கபாய். Illicit sex or legal sex, it is followed by so many miserable conditions.
தகாத பாலுறவோ அல்லது சட்டப்பூர்வமான பாலுறவோ, அது எத்தனையோ துக்ககரமான சூழ்நிலைகளை கொண்டு வருது.
That everyone we can understand. Simply we have to become sober. Then we'll understand this material existence is not at all good. Not at all.
வெறுமனே நம்ம நல்ல நிதான புத்தி உடையவனா ஆகணும். அப்பதான் இந்த பௌதிக இருப்பு நல்லதே இல்லை அப்படின்றத நம்மால புரிந்து கொள்ள முடியும். இது நல்லதே இல்லை.
Then as human being, as we are trying to solve our problems, real problem we have to solve.
பிறகுதான் மனிதர்களா நம்ம பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முயற்சிக்கிற மாதிரி உண்மையான பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்.
And why we are in material condition and miserable condition? Because we have got this material body.
ஏ நம்ம இந்த பௌதிக சூழ்நிலையில இந்த துக்ககரமான சூழ்நிலையில இருக்கோம், ஏன்னா நமக்கு இந்த பௌதிக உடல் இருக்கிறதால.
This is the problem, real problem.
இதுதான் பிரச்சனை, உண்மையான பிரச்சனை.
அசன் நபி கிளேசத்தை அசத்தியா. This body is temporary.
இந்த உடல் தற்காலிகமானது.
It will not exist forever. But so long it will exist, it will give trouble.
இது நிரந்தரமா இருக்க போறதில்ல, ஆனா இது இருக்கிற வரைக்கும் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
This is a fact.
அதுதான் உண்மை.
So long we continue in this material body, you will have to suffer.
எவ்வளவு காலத்துக்கு நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருந்துட்டு இருக்கோமோ அவ்வளவு நம்ம துன்பப்படணும்.
But we have no intelligence.
ஆன நமக்கு புத்தி இல்லையே.
We see that we are like cats and dogs. They also eat, we also eat. They sleep, we also sleep. And they have sex, we have also sex. And they defend, we also defend. The business finished.
நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நாய்களையும் பூனைகளையும் போல, நாய்களும் பூனைகளும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம், அவைகள்லாம் தூங்குது, நம்மளும் தூங்குறோம், அவைகளுக்கெல்லாம் பாலுறவு இருக்கு, நம்மளும் பாலுறவு வச்சுக்கிறோம், அவைகள்லாம் தற்காப்பு செய்து கொள்ளுது, நம்மளும் தற்காத்து கொள்றோம், அவைகளோட கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு
நினைக்கிறோம். No, your business is not finished.
இல்லை, நம்ம கடமை முடிஞ்சு போயிடல.
Because you are human being, you have got advanced intelligence. Then they can't send dog.
ஏன்னா நீ ஒரு மனிதன்றதால அந்த நாய்களையும் பூனைகளையும் விட உயர்ந்த ஞானம் உனக்கு இருக்கு.
You should know analytically what are the miserable condition of life and try to solve the reason.
வாழ்க்கையினுடைய துக்ககரமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து நீ தெரிந்து கொள்ளணும், அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
That is interest. And if he remains satisfied, like cats and dogs, so I have got something to eat, I have got some nice place to sleep.
அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நாய்களையும் பூனைகளையும் போல திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தேன்னா, ஓ எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு இருந்தேன்னா,
And I have got also some other sex for enjoying sex life. And I defend with so many weapons.
மேலும் எனக்கு வேறு வகையான பாலுறவு வாழ்க்கை இருக்கு. பாலுறவு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு நான் பல்வேறு ஆயுதங்களால் என்னை தற்காத்துக்
கொள்றேன்.
மிக சமீபத்திய அணு ஆயுதங்களோட.
No, Shastra says these things are manufactured, these things are maintained by the cats and dogs.
இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாய்களும் பூனைகளும் கூட பராமரிச்சுட்டு தான் இருக்கு.
ஆஹார நித்ரா பயம் வைத்துனஞ்ச சாமான்யமே தத் புதுவீனரான. This is common formula between the animals and the man.
மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் இதெல்லாம்.
But you have got another problem. How to solve this material position that is required by you.
ஆனா உனக்கு வேறொரு பிரச்சனை இருக்கு. எப்படி இந்த பௌதிக சூழ்நிலையில இருந்து விடுபடுறது, அதுதான் உனக்கு தேவையானது.
If you do not try to understand what is your problem, and if you do not try to solve them, then you are no better than the cats and dogs.
உன்னோட பிரச்சனை என்னன்றத புரிந்து கொள்ள நீ முயற்சிக்கலன்னா, அதை தீர்க்கறதுக்கான வழியை நீ தேடலன்னா, அப்ப நீ நாய்களையும் பூனைகளையும் விட சிறந்தவன் அல்ல.
This is the Shastri Injunction.
இதுதான் சாஸ்திரங்களில் சொல்லிருக்கூடிய உபதேசங்கள்.
So how to organize the human society so that we may not be called the dead cats and dog society, that we must know.
அதனால எப்படி இந்த மனித சமுதாயத்தை வழி நடத்தி நம்ம வந்து நாய்கள் பூனைகள் சமுதாயம் அழைக்கப்படாமல் இருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
If we keep our society only for the purpose of better eating, better sleeping, better sex life and better defense, then you don't improve.
சமுதாயத்தை சிறந்த அளவில் உண்றதுக்கும், சிறந்த அளவில் தூங்குறதுக்கும், சிறந்த அளவில் பாலுறவுக்கும், சிறந்த அளவில் தற்காப்புக்கும் மட்டுமே இந்த வாழ்க்கையை நம்ம உபயோகிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்மால் முன்னேற்றம் அடைய முடியாது.
That is the business of cats and dogs, I mean ants. They also know how to eat, how to sleep, how to have sex and how to defend.
நாய்கள் பூனைகள் ஏன் எறும்புகளோட வேலைகள் இதெல்லாம், அவைகளுக்கும் கூட எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி இனப்பெருக்கம் செய்யறது, எப்படி தற்காத்துக் கொள்றதுன்றது தெரியும்.
Our business does not finish there.
அதனால நம்மோட கடமை அதோட முடிஞ்சு போயிடல.
Our business is more business that if I am eternal as God is eternal, then why I am subjected to birth and death? This is the question.
நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமான கடமை இருக்கு. அது இப்ப நான் நித்தியமானவன், கடவுள் நித்தியமானவன்னா, அப்ப ஏன் நான் வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவனா இருக்கேன்? இதுதான் உண்மையான கேள்வி.
This is called Brahma Jigyasa. The Vedanta Sutra, the Vedanta philosophy begins from this inquiry. அதாத் பிரம்ம ஜிக்யாசா.
இதுதான் பிரம்ம ஜிக்யாசான்னு அழைக்கப்படுது. வேதாந்த சூத்திரமானது, வேதாந்த தத்துவமே இந்த அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்றதுல தான் தொடங்குது.
This human life is meant for inquiry for the absolute truth. What is the ultimate truth of life? ஜன்மாதஸ்ய ஜதஹ.
இந்த மனித வாழ்க்கையானது பூரண உண்மை என்ன, என்ன வாழ்க்கையோட இறுதி உண்மை என்றது என்ன அப்படின்றத விசாரிக்கிறதுக்கானது. ஜன்மாத்யசயதஹ.
சோ when we forget completely our real problems of life, That is animalism.
அதனால எப்ப நம்ம வாழ்க்கையோட உண்மையான பிரச்சனைகளை மறந்துடுறோமோ அது மிருகத்தனம்.
So, that animalism, in the human society, the animalism is prominent. Simply living like animals. That is called dharmasaglani. Deficiency in the matter of dharma.
அதனால அது மிருகத்தனம். இப்ப மனித சமுதாயத்தில் இந்த மிருகத்தனம் ரொம்ப பிரதானமா இருக்கு. வெறுமனே மிருகங்கள் மாதிரி வாழ்றது, அது தர்மசிய கிளானின்னு சொல்லப்படுது. அதாவது தர்மத்தை செயல்படுத்துறதுல குறைகள் இருக்கிறது.
Therefore, in human society, there is some sort of religious system.
அதனால தான் மனித சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான மத வழிமுறை இருக்கு.
It does not matter what is that religion. Maybe Hinduism or Christianism or Mahavedanism or Buddhism.
அது எந்த மதம்ன்றது பொருட்டல்ல. அது இந்து மதமா இருக்கலாம், கிறிஸ்தவமா இருக்கலாம், இஸ்லாமியமா இருக்கலாம், அல்லது புத்த மதமா இருக்கலாம்.
In the civilized human society, there is some conception of religious principle.
நாகரிகமடைந்த மனித சமுதாயம் அப்படின்னா அங்க மத கொள்கைகள் இருக்கு.
Without religious principle, we are cats and dogs.
மத கொள்கைகள் இல்லாம நம்ம நாய்களும் பூனைகளும் தான்.
Because in the cat society, dog society, there is no such thing as church, mosque, or temple, or synagogue. We live naked and bark, that's all.
தேவாலயம், மசூதி அல்லது கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய சமுதாயத்தில் கிடையாது. அவைகள் நிர்வாணமாக வாழுது, குறைக்குது, அவ்வளவுதான்.
So if we simply leave and try to become naked like the cats and dog and bark, then what is the difference?
அதனால வெறுமனே நாய்களையும் பூனைகளையும் போல நிர்வாணமாயி குறைக்கிறதுக்கு முயற்சிச்சேன்னா அப்போ வித்தியாசம் எங்க இருக்கு?
Where is the difference? No difference.
Vidyasam enge irukku? Vidyasam illa.
So, we must take to religious system. That is humanity.
Adhanala, namma madha valimuraiye etrukollanum. Adhaan manitha samudayam.
You take any religion system, but you must know what is the aim of religion.
Nee endha madha valimuraiyum eduthukalam. Aana, மதத்தோட குறிக்கோள் என்னன்றத உனக்கு தெரியணும்.
Not that simply profess, I am Christian, I am Hindu, I am Muslim. But what is the purpose of becoming religious? That you must know.
பெருமனே நான் கிறிஸ்தவன், நான் இந்து, நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறது அல்ல. என்ன நோக்கத்துக்காக நம்ம மதத்துக்கு வரோம் அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
That is intelligence.
அதுதான் புத்திசாலித்தனம்.
Simply don't be proud by saying that I am Christian, I am Hindu, I am Muslim. That's all I have got some type of designation.
Verumane, na Christava, na Hindu, na Muslim nu sollikkradhula karvapadadinga. Ungalku edho adayalam irukku, adella sari.
But Bhagavad says that system of religion is perfect. What is that?
Ana Bhagavata enna solludhuna, எந்த மத வழிமுறை பக்குவமானது?
சபை பும்சாங் பரு தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜி. That religion, that system of religion is perfect.
சபை பும்சாங் பரோ தர்ம எதோ பக்தி ரதோ கஜே. அந்த மத வழிமுறை ரொம்ப பக்குவமானது.
சபை பும்சாங் பரோ, பரோ மீன்ஸ் பர்ஃபெக்ட்.
சபை பும்சாங் பரோ, பரோ அப்படின்னா பக்குவமான.
Without any defect.
எந்த குறையும் இல்லாதது.
What is that? ஜதோ பக்தி ரதோ கஜி.
அது என்ன? எதோ பக்தி அதோ கஜே.
By which, by becoming follower of such religious system, if you become a devotee of God.
எந்த வழிமுறையினால நீ பகவானுடைய பக்தன் ஆகிறியோ அந்த வழிமுறை,
that is perfect.
அதுதான் பக்குவமானது.
It does not say that you become a Hindu or you become a Muslim or you become a Christian or Buddhist or any other thing.
நீ ஹிந்துவாகு, நீ முஸ்லீம் ஆகு, அல்லது கிறிஸ்தவனாகு, அல்லது புத்தனாகு அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாது.
It is very liberal. So whatever system of religion you accept, there is no harm. That's all right.
இங்க ரொம்ப தாராளமா சொல்லப்பட்டிருக்கு. நீ எந்த மத வழிமுறையை பின்பற்றினாலும் சரி, அதெல்லாம் சரிதான்.
But see the result.
ஆனால் பலனை பாரு.
What is the result? Jato bhakti adokshaje.
என்ன பலன்? Yato bhakti adokshaje.
Whether you have understood God and whether you have become a lover of God.
நீ கடவுளை புரிந்து கொண்டிருக்கியா இல்லையா? நீ கடவுளுக்கு அன்பு காட்டுறவனா இருக்கியா இல்லையா?
Then your religion is perfect.
அப்பதான் உன்னுடைய மதம் பக்குவமானதாகுது.
Simply for stamping that I am Christian, I am Hindu, I am Muslim, there is no profit.
வெறுமனே நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்தவன் முத்திர குத்திக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது.
That is also explained in the Srimad Bhagavatam.
அதுவும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
தர்மசானுஷ்டித பும்சா விஸ்வக்ஷேன கதாசுஜாத் நோத்பாத எதிரத்திங்க ஜதி சமயே வஹி கேவலம் தர்மசானுஷ்டித. வாட் எவர் ரிலிஜன் யூ ப்ரொஃபஸ் இட் டசன்ட் மேட்டர் அண்ட் யூ ஆர் கேரிங் அவுட் வெரி நைஸ்லி அகார்டிங் டு தி ரிலிஜியஸ் சிஸ்டம் யூ ஆர் ஃபாலோயிங் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் டூயிங் எவ்ரி திங்
தர்மஸ்வனுஷ்டித. நீ என்ன மதத்தை சொன்னாலும் சரி, அது முக்கியம் அல்ல. நீ எல்லா விஷயத்தையும் நல்லா செய்துட்டு இருக்க. மத வழிமுறைப்படி நீ எல்லா சட்டத்திட்டங்களையும் பின்பற்றிட்டு இருக்க, எல்லாத்தையும் செய்யற.
தர்மஸ்வனுஷ்டித பை கேர்ஃபுல் எக்ஸிக்யூட்டிங் தி ரிலிஜியஸ் பிரின்சிபல் விஸ்வக்ஷேன கதாசுஜாத் இஃப் யூ டு நாட் பிகம் ஆங்ஸஸ் to understand more and more about God.
Dharma swanusthita pumsam. Romba gavanathoda madha kolgaigalai seyalpaduthradhaala viswakshayana kathaya suyaga. Ippa nee kadavulai patri mele melum purindukolradhukku aarva padala appadina
viswakshayana kathaya. Viswakshayan means God. Kathaya suyaga. Nutpada edaruthin jadi. If you do not become attached to hear about God more and more, then it is samaya vaikyam, simply waste of time.
Viswakshena, viswakshena abdina kadavul kathasuya notpadaye rathimyathi. Ipo nee melum melum kadavulai patri kelkkuradhukku patra valarthu kollala abdina appo adu samaya vagi kevalam veramane kala virayam.
Simply waste of time.
Veramane kala virayam.
Because religion means dharmantu sakshat bhagavat pranita. Religion means the order given by God and you follow.
Yena madam abdinave dharmantu sakshat bhagavat pranitam. Madam abdinna kadavulale kodukapattirukkukodiya kattalaigal adha pinpatranum.
This is the simple definition of religion.
Idha madam endradukana elimiyana oru varagare.
Other ritualistic ceremonies, formulas, going to the church or going to the temple, these are details.
Matra sadangugal valimuraigal la devalayathukku porudhu koyilukku porudhu idellam vivarangal.
But real dharma means some substance of dharma religion means to abide by the orders of God.
ஆனா உண்மையான தர்மம் அப்படின்னா, தர்மத்தினுடைய சாரம் அப்படின்னா, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது,
அவ்வளவுதான்.
அதுதான் மதம். தர்மம் துஷாக்ஷாத் பகவத் பிரணீதம்.
யூ கேனாட் மேனுஃபேக்சர் ரிலிஜன் அண்ட் வாட் இஸ் ஆக்சுவல் ரிலிஜன் இஃப் யூ ஃபாலோ தென் யூ ஆர் ரிலிஜியஸ். The actual religion is தி காட்ஸ் ஆர்டர்.
உங்களால மதத்தை உற்பத்தி செய்ய முடியாது. உண்மையான மதம்ன்றது என்ன? நீங்க அதை பின்பற்றினீங்க அப்படின்னா அப்ப நீங்க மதவாதி. உண்மையான மதம்ன்றது கடவுளுடைய கட்டளை.
Follows some principle of religion to understand God.
எல்லாருமே ஒரு வகையான மத கொள்கைகளை பின்பற்றுவாங்க கடவுளை புரிந்து கொள்றதுக்காக.
And in our Vedic system, the only purpose of life is to understand God.
நம்முடைய வேத முறையில வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள் கடவுளை புரிந்து கொள்றதுதான்.
அதாவது பிரம்ம ஜிக்யாசு. In the human form of life, we have no other business.
அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இந்த மனித வாழ்க்கையில நமக்கு வேற எந்த குறிக்கோளும் கிடையாது.
No other business there. Cats and dogs are also doing. And we are also doing. That is automatic.
மற்ற குறிக்கோள்லாம் நாய்களும் பூனைகளும் கூட செய்துட்டு இருக்கு. நம்மளும் அதை செய்யறோம். அது தானாவே நடக்குது.
It is not that other animals there starving. They are also eating. And we are also eating. But the facility is, the other animals lower than the human being, they haven't got to do any business or any profession or go from one country to another to earn livelihood. That is their advantage.
மற்ற மிருகங்கள் எல்லாம் பட்டினியில் இருக்கு அப்படின்றது அல்ல. மனிதன் சாப்பிட்றான், அவைகளும் சாப்பிடுது. ஆனா மனிதனை விட தாழ்ந்த மிருகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னா, வியாபாரத்துக்கு போறதில்லை, எந்த தொழிலும் செய்யறதில்லை, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்க வேண்டியதில்லை. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாபம்.
And our disadvantage is that we are trying to find out better foodstuff and rotating all over the world and we are still not getting.
ஆனா நமக்கு இருக்கக்கூடிய நஷ்டம் என்னன்னா, ஒரு நல்ல உணவு பதார்த்தத்துக்காக நம்ம உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இன்னமும் நம்ம அதை அடையாம இருக்கோம்.
So their advantage is better.
ஆனா அவங்களோட லாபமே அது சிறந்ததா இருக்கு.
The birds, small birds, in the morning, just early in the morning, they will rise up and they will chirp and they will go out because they are sure that our food stuff is ready anywhere. And that's fair.
பறவைகள்லாம், சின்ன சின்ன பறவைகள்லாம் அதிகாலையில் எழுந்திருச்சு அந்த கீச்சோலியை எழுப்பிட்டு வெளியில் பறந்து போயிடும். ஏன்னா அதுக்கு உறுதியாக தெரியும் நம்ம எங்கே போனாலும் நம்முடைய உணவு தயாராக இருக்கு. அதுதான் உண்மை.
They go to any tree. What the bird will eat? 4-5 small fruits. But there are innumerable fruits in one tree. And there are innumerable trees.
அவைகள் எந்த மரத்துக்கு வேணா போகுது. அந்த பறவை எவ்வளோ சாப்பிட்றோம்? ஒரு 4-5 சின்ன பழங்கள் சாப்பிடும். ஆனால் எண்ணிலடங்காத பழங்கள் ஒரே மரத்தில் இருக்கு. அது மாதிரி எண்ணிலடங்காத மரங்கள் இருக்கு.
Similarly, take any animal, even the elephant. In Africa, there are so many elephants. Millions of elephants. They eat at a time 40 kg. And we supplying food.
அதே மாதிரி எந்த மிருகத்தை வேணும் எடுத்துக்கோங்க. ஒரு யானை கூட. ஆப்பிரிக்காவில் நிறைய யானைகள் இருக்கு. 100,000-ஆயிரக்கணக்கான யானைகள் ஒரே சமயத்தில் 40 கிலோ உணவு சாப்பிடுது. யார் உணவு கொடுக்கறாங்க?
They have no business. They have no profession. How they are eating?
அவைகளுக்கு எந்த வியாபாரமும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது. எப்படி அவங்க சாப்பிடுறாங்க?
Therefore, I have already quoted this Vedic quotation. ஏகஜோ பகுநாம் விததாதி காம. So far your living conditions are concerned, what you are, human being, you are only 400,000 species. And the other animals, there are 8 million.
அதனால தான் ஏற்கனவே நான் வேதங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டியிருக்கேன், ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான். இப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைன்னு எடுத்துட்டோன்னா, நீங்கள் யாரு? மனிதர்கள். நீங்கள் வெறும் 400,000 வகைகள் தான். ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் 80,000,000 வகைகள் இருக்காங்க.
If 8 million forms of body can be maintained by God, The 400,000 forms cannot be maintained.
80 லட்சம் வகையான உயிர்வாளிகளை கடவுள் பராமரிக்கிறாருன்னா 4 லட்சம் வகையான உயிர்வாளிகளை பராமரிக்க முடியாதா என்ன?
He maintains it's a fact. We are simply unnecessarily wasting our time. Where is food, where is shelter, where is sex, where is the parents?
அவர் பராமரிச்சுட்டு தான் இருக்கார், அதுதான் உண்மை. எங்க உணவு இருக்கு, எங்க வீடு இருக்கு, எங்க பாலுறவு இருக்கு, எங்க தற்காப்பு இருக்கு, இதுகளுக்காக வெறுமனே நம்ம நேரத்தை நாம வீணடிச்சிட்டு இருக்கோம்.
So, do that. There is no objection. But do not forget God. Then it is perfect. Otherwise, samai vahi kevalam. Simply waste of time.
அதனால அதை செய்யுங்க, அதை எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனா கடவுளை மறந்துடாதீங்க, அப்பதான் அது பக்குவமானது. அப்படி இல்லைன்னா சிரம ஏவகை கேவலம், வெறுமனே கால விரயம்.
பிகாஸ் தி ஹோல் வேர்ல்ட் நவ் ஹஸ் ஃபர்காட்டன் காட், வி ஹேவ் ஸ்டார்டட், நாட் வி ஹேவ் ஸ்டார்டட், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு.
உலகம் மொத்தமும் கடவுளை மறந்து இருக்கிறதால நாங்கள் இதை தொடங்கியிருக்கோம். நாங்கள் தொடங்கல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தொடங்கியிருக்கார்.
The statues of Sri Chaitanya Mahaprabhu, 500 years ago, seeing the fallen condition of the living entities, especially the human society, he started this Hare Krishna movement.
நீங்க அங்க பார்க்கலாம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட விக்கிரகம் இருக்கு. 500 வருடங்களுக்கு முன்பு இந்த வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு, குறிப்பாக இந்த மனித சமுதாயத்துக்காக இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை அவர் தொடங்கினார்.
சைத்தன்யமா 500 years ago he appeared in Navadvip, a district in Bengal.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவதீப் என்ற ஒரு மாவட்டத்தில் அவதரித்தார்.
ஸ்டேஷன் இஸ் 60 miles from Calcutta.
அந்த ரயில் நிலையமானது 60 மைல் தூரத்தில் இருக்கு கல்கட்டாவிலிருந்து.
We have got our very big temple there. You are invited to come there, stay there, try to understand the philosophy of Sri Chaitanya Mahaprabhu.
எங்களுக்கு அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு, நீங்க எல்லாரும் அங்க வரணும்னு உங்களை வரவேற்கிறோம். நீங்க அங்க வாங்க, வந்து அங்க தங்குங்க, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
சைத்தன்ய சரிதாமிருதா 13 volumes.
ஏற்கனவே நம்ம சைத்தன்ய சரிதாமிருதம் என்ற புத்தகத்தை 13 புத்தகங்களாக வெளியிட்டிருக்கோம். அவங்ககிட்ட அந்த புத்தகங்களை காட்டுங்க, நீங்க அதை பார்க்கலாம்.
சைத்தன்ய மகாபிரபு இஸ் ஆல்சோ இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா, பட் ஹீ இஸ் வெரி லிபரல்.
சைத்தன்ய மகாபிரபு அவரும் கிருஷ்ணருடைய அவதாரம் தான், ஆனா அவர் மிக தாராளமானவர்.
நமோ மகாவதாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரவத்தி செய்ய நமோ. ஹீஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணா கேம், ஹி லெஃப்ட் பிஹைண்ட் ஹிம் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பகவத்கீதா.
அவர் கிருஷ்ணரே, கிருஷ்ணர் வந்தார், அவருக்கு பின்னாடி பகவத்கீதை உபதேசத்தை விட்டுட்டு போயிருக்கார்.
ஜதா ஜதா ஹி தர்ம சக்லானி பவதி பார் ததாத்மானம் சிஜாமா. வி கேன் கன்சல்ட் பகவத்கீதா அட் எனி டைம் அண்ட் வி கேன் அசோசியேட் வித் கிருஷ்ணா.
எந்த சமயத்திலையும் நம்ம பகவத்கீதையில இருந்து ஆலோசனையை பெறலாம், கிருஷ்ணரோட சங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் டிஃபரண்ட்.
கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய உபதேசமும் வேறுபட்டதல்ல.
When you read Bhagavad Gita, if you read very seriously, you'll feel Krishna is present before you and is instructed.
நீங்க தீவிரமா பகவத்கீதையை படிக்கிறீங்க அப்படின்னா கிருஷ்ணர் உங்க முன்னாடி இருந்து உங்களுக்கு உபதேசிக்கிறார்ன்றத நீங்க உணரலாம்.
பட் அன்பார்ச்சுனேட்லி ஆல்தோ கிருஷ்ணா பர்சனலி அப்பியர்ட் அண்ட் ஹி லெஃப்ட் பிஹைண்ட் ஹிம் திஸ் பகவத் கீதா டு பி ரெட் பை தி ஹியூமன் சொசைட்டி அண்ட் மேக் ஹிஸ் லைஃப் ப்ரோக்ரெசிவ் அண்ட் பி லிபரேட்டட் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல் கண்டிஷன் ஆஃப் லைஃப் வி டு நாட் கேர் ஃபார்.
ஆனால் துரதிருஷ்டவசமா கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில் அவதரிச்சு அவர் பின்னாடி இந்த பகவத்கீதை உபதேசத்தை விட்டுட்டு போயிருக்கார். மனித சமுதாயம் அதை படிக்கணும், இந்த பௌதிகமான கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுதலை பெறதுக்காக அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளணுன்றதுக்காக. ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை.
Therefore, Sri Chaitanya Mahaprabhu, 500 years ago, again he appeared as a devotee.
அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு மறுபடியும் அவருடைய பக்தராகவே அவதரிச்சார்.
Not as Krishna. He is Krishna, but he appeared as a devotee of Krishna to teach us how to become devotee.
அவர் கிருஷ்ணரா வரல, அவர் கிருஷ்ணரே. ஆனாலும் நம்ம எப்படி கிருஷ்ண பக்தராகிறதுன்றத நமக்கு போதிக்கிறதுக்காக கிருஷ்ண பக்தரா அவர் அவதரிச்சார்.
Again, this movement is started to enlighten the human society how to come to his original position of Krishna consciousness.
மறுபடியும் மனித சமுதாயத்துக்கு அவர்களுடைய உண்மையான நிலையான கிருஷ்ண உணர்வுக்கு எப்படி வர்றது அப்படின்றதுக்கான ஞானத்தை கொடுக்கிறதுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு.
So our request is that this movement that is there, it has come to your country in South Africa and you are welcome.
அதனால நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த இயக்கம் குறைந்தது உங்களுடைய நாட்டுக்கு இப்ப வந்திருக்கு, இங்க தென்னாப்பிரிக்காவுக்கு, உங்க எல்லாரையும் அதுக்காக வரவேற்கிறோம்.
So try to understand this movement, how much it is important.
இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
It is not a sentimental movement, neither a so-called, it is actually religious movement, but not so-called religious movement.
இது ஏதோ ஒரு உணர்ச்சி வாயப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல, உண்மையிலே இது ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கம், ஆனால் பேரளவிலான மதம் சார்ந்த இயக்கம் அல்ல.
Simply some sentiments and formalities, no.
வெறும் மன எழுச்சியும் சடங்குகளும் மட்டுமல்ல.
It is practical application in life.
இது நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு செயல்பாடு.
And you see practically how by this movement all over the world different section of people from different nationality, different religious group, they are feeling oneness in Krishna consciousness.
நடைமுறையில் நீங்க பார்க்கலாம் எப்படி இந்த இயக்கத்தால உலகம் முழுக்க இன்னைக்கு வெவ்வேறு பிரிவை சார்ந்த மக்கள், வெவ்வேறு நாட்டை சார்ந்த மக்கள், வெவ்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வுல ஒரு ஒற்றுமையை உணர்றாங்க அப்படின்றத.
Just try to see the potency of the movement. So take it very seriously. Take it very seriously.
இந்த இயக்கத்தோட சக்தி என்னன்றத பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க, இதை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க.
And you have to take it seriously, otherwise you are doomed.
நீங்க இதை தீவிரமா எடுத்துக்கொண்டாகணும், அப்படி இல்லைன்னா நீங்க தண்டிக்கப்படுவீங்க.
Otherwise you are doomed. Because you do not know how the laws of nature is working upon you. You feel that you are under the laws of nature, that you cannot avoid, that is not possible.
ஏன்னா இந்த இயற்கையோட சட்டம் உங்க மேல எப்படி செயல்பட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. நீங்க இந்த இயற்கையோட சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கீங்கன்றத உணரலாம், உங்களால அதை தவிர்க்க முடியாது, அது சாத்தியம் இல்லை.
பட் யூ டு நாட் நோ ஹவ் தி லாஸ் ஆஃப் நேச்சர் இஸ் ஒர்க், தட் இஸ் யுவர் இக்னோரன்ஸ்.
ஆனா இந்த இயற்கையோட சட்டம் எப்படி செயல்படுதுன்றது உங்களுக்கு தெரியறதில்லை, அது உங்களுடைய அறியாமை.
That information you will get from Bhagavad Gita.
இந்த தகவல் எல்லாம் நீங்க பகவத்கீதையில் இருந்து பெறலாம்.
The beginning of Bhagavad Gita says, Tatha dehantara prapti dhira satana vanyati. This is the first instruction.
Bhagavad Gita nude todakatla Tatha dehantara prapti dhira satana vanyati. Is the modal upadeshame.
Dehinasmin yatha dehi kaumara jubanang jana Tatha dehantara prapti. As in this life we have seen, I was a child, I was a baby, I was a boy, I was a young man, now I am old man. So I have changed so many bodies.
In the valkaila nama paakra madri, nama peranda kulandaiya irundhom, konjam valarndhom, siruvananom, ilanjananom, adukapram nadathara vayadhukku vandhom, ippo vayodhigana irukken. அப்படின்னா நான் பல உடல்களை
மாற்றிக்கொண்டிருக்கேன். ஆனா
எனக்கு தெரியுது நான் சிறு குழந்தையா இருந்தேன், சிறுவனா இருந்தேன். ஆனா இப்ப அந்த உடல் எங்க?
Where is that child's body? Where is that young man's body? Where is that boy's body? This is gone.
அந்த குழந்தை உடல் எங்க? அந்த சிறுவன் உடல் எங்க? அந்த இளைஞனோட உடல் எங்க? அதெல்லாம் போயிடுச்சு.
Now I've got another body. Therefore, it is concluded, when this body is finished, I'll get another body.
இப்போ எனக்கு வேறொரு உடல் கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னா, இந்த உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேறொரு உடல் கிடைக்கும்.
How you can refute this logic?
இந்த கருத்தை எப்படி நீங்க தோற்கடிக்க முடியும்?
I have changed so many bodies within my experience. Therefore, this is also within my experience. When this body, this old body will be finished, I will get another.
என்னுடைய அனுபவத்திலேயே நான் பல உடல்களை மாற்றிக்கொண்டிருக்கேன். அதனால தான் இதுவும் என்னுடைய அனுபவத்துக்குள்ளானது. எப்ப இந்த உடல், இந்த வயதான உடல் முடிஞ்சு போயிடுதோ, அப்போ நான் வேறொரு உடலுக்கு போவேன்.
That is the first instruction of Krishna. Tatha dehantara prapti.
Adhaan Krishnarudaya modal upadesham. Tatha dehantara prapti.
You'll get another.
Neenga veroru udalai adaivinga.
Now Krishna said, Tatha dehantara prapti, we have to change to another body. But we do not know what is that body. We are not prepared.
இப்போ கிருஷ்ணர் சொல்றார், ததா தேகாந்திர பிராப்தி, நம்ம வேறொரு உடலை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்குன்னு. ஆனா அந்த உடல் என்னன்றது நமக்கு தெரியல, நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கவும் இல்லை.
It's like here I am, Johannesburg. I know from here I'll have to go to Nairobi. That I know. And we are making arrangement.
உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே இருக்கேன் ஜான்ஸ் பார்க்கில். எனக்கு தெரியும் நான் வந்து நைரோபிக்கு போக வேண்டியிருக்குன்னு. அது எனக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக நாம் வந்து ஏற்பாடுகள்லாம் செய்கிறோம்.
பட் இஃப் ஆஸ் ஹியூமன் பீயிங் ஒன் டஸ் நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் லைஃப், தென் வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்.
ஆனால் மனிதனாக இருந்துட்டு அடுத்த வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல அப்படின்னா, அப்போ அவன் எந்த மாதிரியான மனிதன்? நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கப்போ?
The dog does not know. Neither he can be instructed. Neither he is able to take the instruction. But why the human being should remain like dog? This is the problem.
நாய்க்கு தெரியாது, அல்லது அது உபதேசிக்கவும் முடியாது, அதால இந்த உபதேசங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனா மனுஷன் ஏன் நாய் மாதிரி இருந்துட்டு இருக்கணும்? அதுதான் பிரச்சனை.
சோ வி மஸ்ட் கன்சல்ட் பகவத் கீதா வெரி ரெகுலர்லி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப். தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பாடி.
அதனால நம்ம தொடர்ந்து பகவத் கீதையிலிருந்து ஆலோசனை பெறணும், வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். முதல் பிரச்சனையே நம்ம வேறொரு உடலை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு.
சோ வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாடி யூ ஆர் கோயிங் டு ஹேவ், யூ மஸ்ட் லேர்ன் இட். Otherwise you are in darkness.
அதனால என்ன மாதிரியான உடலை நம்ம மாற்றிக்கொள்ள போறோன்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நீங்க இருள இருக்கீங்க.
What is the value of life if you do not know? Suppose next life I am going to become a dog. So what is the value of my becoming this life a prime minister?
அது நமக்கு தெரியல என்னும் போது அப்ப நம்ம வாழ்க்கையோட மதிப்பு என்ன இருக்கு? இப்ப அடுத்த பிறவியில நான் ஒரு நாயா ஆக போறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில நான் பிரதம மந்திரி ஆகுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
But they do not know. The science is unknown.
ஆனா அவங்களுக்கு இது தெரியல. இந்த விஞ்ஞானம் அறியாததா இருக்கு.
Science is known, but people are so poor that they do not take care. This is the position.
இந்த விஞ்ஞானம் அறியப்பட்டதுதான், ஆனா மக்கள் மிகப்பெரிய முட்டாள்களா இருக்கிறதால அவங்க இத பத்தி கவலைப்படுறதில்ல. இதுதான் நிலை.
So don't waste your time in that way. Try to understand what is the problem of life, how we can come again to the original spiritual life.
அதனால இந்த விதத்துல உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன, எப்படி மறுபடியும் நம்முடைய உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றது அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
That is the ultimate solution. Because we are spirit.
அதுதான் இறுதி தீர்வு. ஏன்னா நம்ம ஆத்மா.
Circumstantially, I am now accepting this material body.
ஏதோ சூழ்நிலையினால இப்ப நான் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்கேன்.
How I can avoid it, that is also stated in the Bhagavad Gita. You find.
எப்படி நான் அதை தவிர்க்கலாம், அதுவும் பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம்.
That janma karmam dibbam me jujanati tat tatta dehang punarjanmanaiti mameti kaunta. You are part and parcel of God.
நம்ம கடவுளோட அம்சம்.
You have come from God to enjoy this material world, but you are suffering. But if you want to go back to home, back to Godhead again, then try to understand Krishna. This is the capacity.
நம்ம கடவுள்கிட்ட இருந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம், ஆனா நம்ம துன்பப்பட்டு இருக்கோம். ஆனா நீங்க மறுபடியும் அந்த பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போகணும்னா அப்ப நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். இதுதான் கிருஷ்ண உணர்வு.
There is no difficulty to understand Krishna. Krishna is explaining in the Bhagavad Gita what he is. You read this book very carefully and try to understand Krishna.
கிருஷ்ணரை புரிந்து கொள்றது ஒன்னும் சிரமமானது கிடையாது. கிருஷ்ணர் பகவத் கீதையில அவர் யாருன்றத விளக்கியிருக்கார். நீங்க இந்த புத்தகத்தை படிங்க கவனமா. நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
And as soon as you understand thoroughly Krishna, then takta, you have to give up this body. That's a fact. Takta deham punarjanma naiti. Then no more accepting material.
Mulumaya neenga Krishnara purindu kondutta udane taktva neenga inda bhaudhika udala vida vendirukku. Adu unmadhaan. Takta deham punarjanma naiti. Adukapra neenga inda bhaudhika udala yetrukolla vendidilla.
Then what happened? Mameti, Krishna says, he comes to me. Back to home, back to God. That is the solution of life. And everything is described in the Bhagavad Gita and all the Vedic literature.
அடுத்து என்ன நடக்குது? மாமேதி, கிருஷ்ணா சொல்றார், நீ என்னிடத்துல வா, மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு வந்துடு. அதுதான் வாழ்க்கையினுடைய தீர்வு. எல்லாமே பகவத் கீதையில மற்றும் வேத இலக்கியங்கள்ல இது விளக்கப்பட்டிருக்கு.
If you simply read these books regularly, then you will understand everything very clearly.
கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் நாங்க பிரசரிச்சிருக்கோம். வெறுமனே நீங்க தொடர்ந்து இந்த புத்தகங்களை படிச்சீங்க அப்படின்னாவே எல்லாத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளலாம்.
First of all, you try to read Bhagavad Gita as it is. Then the life's problem will be solved.
முதல்ல பகவத் கீதை உண்மை உருவில படிக்க முயற்சி பண்ணுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும்.
தேங்க்யூ வெரி மச்.
மிக்க நன்றி.
எனி க்வெஸ்சன்?
ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு மதம் இருக்குன்றதுக்கு, நமக்கு மதம் இருக்கணுன்றதுக்கான தேவை என்னன்றதை நான் புரிந்து கொள்ளலை. நம்ம நாய்கள் பூனைகள்லிருந்து வேறுபட்டவர்கள்னு சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் புரியல, விளக்கி சொல்லுங்களேன்.
Why it is necessary that you should know the laws of the state?
நாட்டோட சட்டம் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதோட தேவை என்ன இருக்கு?
Know the laws of the state. You are living in some state, under some government. So why it is necessary that you should know the government's laws?
நாட்டோட சட்டத்தை தெரிந்து கொள்றது. இப்ப நீங்க ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அரசாங்கத்துக்கு கீழே இருக்கீங்க, நீங்க அந்த அரசாங்கத்தோட சட்டத்தை ஏன் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? உங்களுக்கு முறையான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அப்ப உங்களுக்கு மதம் அவசியம். ஏற்கனவே நான் விளக்கிருக்கேன், மதம் அப்படின்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட சட்டம்.
As you are, you must abide by the laws of the government. Similarly, the supreme government, God's, you must know what is his purpose. Otherwise, you will be misguided.
அரசாங்கத்தோட சட்டத்தை நீங்க பின்பற்றி தான் ஆக வேண்டியிருக்கு. அதே மாதிரி உச்சமான அரசாங்கம் கடவுளுடையது. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தவறா வழிகாட்டப்படுவீங்க.
And you will be punished. Just like if you violate the government law, you are liable to be punished. Similarly, if you violate the supreme government's law, then you will be punished.
அப்ப நீங்க தண்டிக்கப்படுவீங்க. எப்படி நீங்க ஒரு அரசாங்க சட்டத்தை மீறினீங்கன்னா நீங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்களோ, அதே மாதிரி அந்த உச்சமான அரசாங்கத்தினுடைய சட்டத்தை நீங்க மீறினீங்கன்னா நீங்க தண்டிக்கப்படுவீங்க. உறுதியா? இப்ப நம்ம இயற்கையா வாழ்ந்தோம்னா நம்ம கடவுளோட சட்டத்தை பின்பற்றுவோமா?
God's law you must know.
ஆமா, கடவுளோட சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
Just like in the Bhagavad Gita, ultimately God says, the sarvadharman parityajyamamekam saranam. You just become obedient to me, surrender to me, I shall give you all protection. This is the law.
உதாரணத்துக்கு பகவத் கீதையில இறுதியில கடவுள் சொல்றார், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா, நீ வெறுமனே எனக்கு கீழ்ப்படைந்தவனா இரு, என்னிடத்துல சரணடை, நான் உனக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறேன். இதுதான் சட்டம்.
So if you become a surrendered soul to God, then your position is very secure. Otherwise, you will suffer.
அதனால நீங்க கடவுள்கிட்ட சரணடைந்த ஆத்மாவா ஆயிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய நிலை ரொம்ப பாதுகாப்பானது. அப்படி இல்லைன்னா நீங்க துன்பப்படணும். எந்த மதத்தோட சாரத்தை பின்பற்றினாலும் அது கடவுளோட சட்டமா?
The essence I've already given to surrender to God.
சாரம் என்னன்றது ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன், அது கடவுள்கிட்ட சரணடைகிறது.
What else essence? What is else? The essence is that you surrender to God.
வேற என்ன சாரம் இருக்கு? வேற என்ன இருக்கு? சாரமே கடவுளிடத்துல சரணடையணும்.
You may follow any religious system, it doesn't matter. But whether you know God and whether you have surrendered to Him, that is the essence.
நீங்கள் எந்த மத வழிமுறையும் பின்பற்றலாம், அது முக்கியமல்ல. ஆனால் உங்களுக்கு கடவுளை தெரியுமா? நீங்கள் கடவுளிடத்தில் சரணடைஞ்சிருக்கீங்களா? அதுதான் சாரம்.
If you do not know God, then what is the meaning of your religion?
உங்களுக்கு கடவுளை தெரியல அப்படின்னா அப்போ அந்த மதத்தோட அர்த்தம் என்ன இருக்கு?
And if you do not surrender to God, if you surrender to your senses only, then what is religion?
மேலும் நீ கடவுளிடத்தில் சரணடையாம புலன்கள்கிட்ட மட்டும் சரணடைஞ்சிருந்தா அப்போ மதம்ன்றது எங்க இருக்கு?
Simply by rubber stamping religion, that has happened at the present moment.
பெருமனே மதம்னு முத்திரை குத்திக்கிறது, அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு.
Nobody knows what is meant by religion.
யாருக்குமே மதம் எதுக்கு இருக்குன்றதே தெரியல.
And this is the essence of religion. To surrender to God. If you do not know who is God, where are you going to surrender?
மேலும் மதத்தோட சாரமே இதுதான், கடவுளிடத்தில் சரணடையணும்.
You cannot surrender to the air. You must know what is God. And what is surrender meaning? Gradually. But this is the essence of religion. To surrender to God.
நீ வந்து காற்றுக்கிட்ட சரணடைய முடியாது. உனக்கு கடவுள்னா என்ன, சரணாகதிக்கான அர்த்தம் என்னன்றத படிப்படியாக நீ தெரிந்து கொள்ளணும். ஆனால் கடவுளிடத்தில் சரணடையணுன்றது தான் மதத்தோட சாரம்.
சபை புங்கம் பரவதானம் எதோ பக்தி ததோ கது அஹோய்துக்கு அப்பிரதிஹதா ஜேனோ ஆத்மா சம்பிரசீதி. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி ஆத்மா சுப்பிரசன்ன, தென் யூ should be a lover, bhakti, devotee of God. This is the essence.
நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா ஆத்மா சுப்பிரசன்னா, அப்போ நீங்க வந்து அன்பிற்குரியவரா இருக்கணும், பக்தி கடவுளோட பக்தனா இருக்கணும். அதுதான் சாரம். பிரபுபாத, மதத்தோட சாரம் கடவுளை தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னா எப்படி அவர் அவரையே உங்களிடத்துல
வெளிப்படுத்துறார்?
அவர் வெளிப்படுத்துறார், பகவத்கீதை படிங்க, நீங்க அவரை புரிந்து கொள்ளலாம். அவரே அவரை விளக்குறார்.
What do you want more? Suppose if you want to know something about me, and I explain to you, I am like this, then where is your difficulty?
அதை விட அதிகமா உங்களுக்கு வேற என்ன வேணும்? இப்ப நீங்க என்ன பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப நானே உங்ககிட்ட விளக்குறேன், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு, அதுல சிரமம் என்ன இருக்கு?
Where is your difficulty?
சிரமம் எங்க இருக்கு இதுல?
You can conjecture, Swamiji may be like this, may be like that, may be like that. And if I say, all right, sit down, I shall explain what I am. Then where is the difficulty?
சுவாமிஜி இப்படி இருப்பார், சுவாமிஜி அப்படிப்பட்டவர்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சரி உட்காருங்க, நான் எப்படிப்பட்டவன்றத நானே உங்களுக்கு விளக்குறேன். அதுல சிரமம் எங்க இருக்கு? நீங்க அவதரிச்சிருக்கீங்க.
நான்
அவதரிக்கல, நான் இந்த உதாரணத்தை கொடுக்கறேன்.
Anyone, if you want to know, if that person explains to you elaborately, then where is your difficulty to know the person?
யாராவது ஒருத்தரை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, இப்ப அந்த நபரே ரொம்ப விவரமா உங்ககிட்ட விளக்குறாரு அப்படின் போது அவரை தெரிஞ்சுக்கிறதுல சிரமம் என்ன இருக்கு?
You say, how can I know God? That is your question. But God is explaining himself. Why don't you take advantage of it?
நீங்க கேக்குறீங்க, நான் எப்படி கடவுளை தெரிஞ்சுக்கிறதுன்றது, அதான் உங்க கேள்வி. கடவுளே அதை விளக்குறாரே, ஏன் நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்த கூடாது? பிரபுபாதா, மனித உடல்ல இருக்கிறவங்க அடுத்த பிறவிலையும் மனித உடல்ல தான் பிறப்பாங்கன்றது உண்மையா?
No, Krishna doesn't say, tatha dehantara prapti. You will get another body. But that does not mean human body.
Illa, Krishna Radha Cholala, tatha dehantara prapti. உனக்கு வேறொரு உடல் கிடைக்கும், ஆனா அதுக்காக அது மனித உடல்ன்றது அர்த்தம் அல்ல.
That will depend on your price. Just like if I say when your coat is old and torn, you purchase another coat.
அது நீங்க கொடுக்கிற விலையை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கோட் ரொம்ப பழசாயி கிழிஞ்சு போயிருக்குன்னா நீங்க ஒரு புது கோட்டை வாங்குவீங்க.
That another coat, what kind of coat, that will depend on your price as you are able to pay.
அந்த வேற ஒரு கோட் வாங்குறீங்க இல்லையா, அது என்ன மாதிரியான கோட் அப்படின்றது நீங்க எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அதை பொறுத்து இருக்கு.
Similarly, your activities in this life will decide what body you are going to get next life.
அதே மாதிரி இந்த வாழ்க்கையில உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்த வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான உடலை அடைய போறீங்கன்றத நிர்ணயிக்குது. பிரபுபாதா, அது மறுபிறவின்ற கொள்கையோட முரண்பட்டு இருக்கா?
You are going to get another body, that is reincarnation.
மறுபிறவி கொள்கைன்றது என்ன? நீங்க வேறொரு உடலை அடைய போறீங்க, அதுதான் மறுபிறவி.
Now what kind of body you are going to get, that will depend on your work.
இப்ப எந்த மாதிரியான உடலை நீங்க அடைய போறீங்க அப்படின்றது உங்களுடைய இந்த செயல்களை பொறுத்து அமைது.
There are 8,400,000 different types and forms of body.
84 லட்சம் வகையான சரீரங்கள் இருக்கு.
So you are at liberty to work. Therefore, the direction is there in the Bhagavad Gita. You work like this, then you get the body like this.
அதனால நீங்க செயல்படுறதுக்கான சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் பகவத் கீதையில நீங்க இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடல் கிடைக்கும்ன்ற வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு.
So this is risky life. Without knowing the law of God, without knowing how nature is working,
இந்த வாழ்க்கை ரொம்ப அபாயம் மிக்கது. கடவுளை பற்றி தெரியாம எப்படி இந்த இயற்கை செயல்படுதுன்றது தெரியாம
how the living entity is getting different types of body.
உயிர்வாளிகள் எப்படி வெவ்வேறு வகையான உடல்களை அடைறாங்க.
Without this knowledge, if we simply keep ourselves on the business of eating, sleeping, sex and defense like cats and dogs, this is very very risky.
இந்த ஞானம் எல்லாம் இல்லாம வெறுமனே உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு செய்தல், பாலுறவு வைத்தல் அப்படின்ற இந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உள்ள இந்த செயல்கள்லயே நம்மளை ஈடுபடுத்திட்டு இருந்தோம்னா அப்ப இந்த வாழ்க்கை ரொம்ப அபாயகரமானதா இருக்கும்.
So our Krishna consciousness movement is trying to save the human society from this risky life and to understand what is God, how he can go back to home, how we can get eternal life. This is our
அதனால எங்களுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனித சமுதாயத்தை கடவுள்னா என்னன்றதை புரிய வச்சு எப்படி மறுபடியும் பகவானுடைய லோகத்தை அடைந்து நித்தியமான வாழ்க்கை வாழ்றதுன்றதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறது தான் எங்களுடைய குறிக்கோள்.